الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய இந்த பயான் சொற்பொழிவை ஆரம்ப செய்கிறேன். அன்பான மாணவ மாணவிகளே, நாம் முதல் கணம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். இதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதனோடு அல்லாஹ் எங்களை முஸ்லீம்களாகத்தான் இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய உயிரையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உரைய உள்ளத்திலே நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்குவான். அன்பான பிள்ளைகளே, இந்த இடத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு மறக்க முடியாத பெற்றோர்கள். மறக்க கூடாத இந்த பெற்றோர்களுடைய பெருமதியை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் விளங்கிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அன்பான வாலிபர்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற பெருமதியான ஒரு சொத்து இருக்கும் என்றால் அது எங்களுடைய தாயும் தந்தையும் தான். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே மதிப்பதற்கு தகுதியான ஒரு உறவு இருக்கும் என்றால் அது எங்களுடைய தாய் தகப்பன் தான். இந்த உலகத்திலே ஒரு தாய் எந்த அளவு சிரமப்படுகிறார் என்பதை பின்னால் பார்ப்போம். ஒரு தகப்பன் எந்த அளவு கஷ்டப்படுகிறார் என்பதையும் பின்னால் பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துக்கு பிறப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்கள் பெற்றோர் மூலமாக எங்களை இந்த உலகத்திலே எங்களை பிறக்க செய்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அய்யுல் அஹ்மி அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எது, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல செயல் எது, எனக்கு அதை காட்டித்தாருங்கள் நாயகமே என்று ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட போது நபிகளார் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதான் கேட்டுவிட்டால் அந்த நேரத்துக்கு தொழுது கொள்வது அமல்களிலே சிறந்தது. மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், அதற்கு அடுத்ததாக சிறந்த அமல் எது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்வதுதான் அதுக்கு அடுத்த சிறந்த அமல் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சிறந்த அமலாக எங்கட தாய் சாப்பன பார்க்கக்கூடிய அமலை வச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னும் ஒரு விடத்தம், இன்னும் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், மனஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் சேர்ந்து வாழ்வதற்கு, நான் இரக்கமாக வாழ்வதற்கு, நான் நட்பாக வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு உறவை எனக்கு காட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்ட போது நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக, உங்களுடைய தாய் தான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த மனிதரை கேட்டால், அடுத்தது யாரு, இரண்டாவது யாரு, மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக, உங்களுடைய தாய் என்றார். மீண்டும் அந்த மனிதரை கேட்டார், அடுத்தது யாரே, சும்மா உம்முக, மூன்றாவது விடுத்தது உங்களுடைய தாய் என்றார். நாலாவது விடுத்த கேட்கின்ற போது சும்மா அபாக்க, இன்னும் ஒரு ஆயத்திலே சும்மா அபூக்க, உங்களுடைய தந்தை என்றார். இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்க்க பொருத்தமான உறவு தாய், 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 அதுக்கு அடுத்ததாக தகப்பன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எங்களை பிறக்க செய்வதற்காக ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். முதலாவதாக நாம் இந்த பெற்றோருடைய அந்தஸ்தையும் கடமையையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தாய் தகப்பன் எந்த அளவு இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு எங்களை இந்த உலகத்துக்கு உருவாக்கி இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அரச பீடத்தில் இருந்து ஒரு அரசனாக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும், அரச பீடத்தில் இருந்தாலும், ஒரு அரசனாயினும் ஒரு அன்னைக்கு மகனே என்பார்கள். அது எவ்வளவு ஆட்சி பீடம் ஏறினாலும் ஒரு தாயுடைய வயிற்றில் இருந்து வந்தவர்கள் தான் எல்லோரும். எனவே ஒரு தாய் எந்த அளவு சிரமப்படுகிறார் என்றால், ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலே அந்த கற்பத்திலே உருவாகின்ற அந்த காலம் முதல் அந்த தாய் கஷ்டப்படுகிறார். அந்த காலத்தில் அந்த தாய்க்கு நினைத்தவாறு சாப்பிட முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது, நினைத்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது. இப்படி சிரமத்தோடு பல சிரமங்களை சகித்துத்தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய் பட்ட கஷ்டத்தை குர்ஆனிலே விவரிக்கின்ற போது, வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதை, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு நாங்கள் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தோம். ஹமலதுஹு உம்முஹு, அவருடைய தாய், அந்த பிள்ளை அவருடைய தாய், வஹ்னன் அலா வஹ்ன், துன்பத்துக்கு மேல துன்பமாக அவனை சுமந்திருக்கிறார். 10 மாதம் இலகுவாக அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கவில்லை தாய், கஷ்டப்பட்டு சுமந்திருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருடைய மனது நோகாமல் நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இலையல் மசீர், ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லோரும் கொண்டு வரப்பட போகிறீர்கள். எங்கட தாய் தாப்பன நான் கவனிச்சோமோ கவனிச்ச இல்லையோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிக்க போகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பெற்றோருடைய சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கிறது, உங்களுடைய பெற்றோருடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. உங்களோட தாய் சாப்பிட நீங்க மனதை நோகடிச்சிட்டீங்களா, அல்லாஹ் உங்களோட கோபமா இருக்கிறான். வாழ்க்கையில முன்னேற முடியாது, பரீட்சையில பாஸ் ஆக முடியாது, நல்ல பெரிய பேரை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றா அந்த உலகத்துல நாங்க அல்லாஹ கோபப்படுத்தியதுக்கு சமன் பெற்றோருடைய உள்ளத்தை உடைச்சான். எனவே அன்பான பிள்ளைகளே, எங்களுடைய உள்ளத்துல எப்போதும் எங்க தாய் சாப்பிட பற்றிய உறவு இரக்கம் எங்களை உள்ளத்துல இருக்கும், அது எங்களை விட்டு நீங்க விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு தாய் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், சில வீடுகள்ல 2-3 மாத பிள்ளைகள் இருந்தா ஒரு தாய் வீட்டுல தூங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10-15 விடுத்த முழிப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு கண் விழித்திருந்து பாருங்க, அந்த தாயை விடிய வரைக்கு எத்தனை முறை அனுபவாங்க. எங்களையும் தான் கண்ணியமானவர்களே, இப்படி தியாகம் செய்தவள் தாய் பிறந்ததுக்கு பின்னால எங்களை கையில சுமந்து நெஞ்சோட சேர்த்து எங்களுக்கு மார்பகத்துல வச்சு பால் தரையில்லண்டா, உணவு தரையில்லண்டா, நாங்க யார்கிட்ட போய்த்து முறையிட்டு இருப்போம். எங்களை தாய் புள்ள பால் குடிக்காதே, புள்ள மௌத்தாகிட்டு சொன்னா, புள்ள சாப்பிடாதுன்னு சொன்னா யார்கிட்ட முறையிட்டு இருப்போம். எங்களை தாய் எங்களை அணைச்சு எங்களுக்கு அந்த உணவை தரையில்லண்டா, அந்த இரக்கத்தை எங்களுக்கு காட்ட இல்லண்டா. இந்த உலகத்துல நானும் நீங்களும் இருந்திருக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, அந்த அளவு பெருமதியான ஒரு உறவுதான் இந்த உலகத்தில தாய். அதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சேர்ந்து வாழ்க்கை பொருத்தமான உறவு தாய் என்றார்கள், இரண்டாவது சேர்ந்து வாழ்க்கை பொருத்தமான உறவு தாய் என்றார்கள், மூன்றாவதும் தாய் என்றார்கள். கண்ணியமானவர்கள், இது சிறு பிராயத்திலே தாய்படுகின்ற கஷ்டம். அதற்கு பின்னால் பிள்ளை விளையாடக்கூடிய வயது வந்துவிட்டால் தாய் பிள்ளையை நடக்க விட்டு பார்ப்பார். ஆனால் நடப்பதை பார்ப்பதை விடவும் அந்த தாய் தன்னுடைய பிள்ளை கீழே விழுந்து விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார் ஒரு தாய். கண்ணியமான பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நாங்கள் பிறந்ததுக்கு பின்னால் எங்களுடைய தாய் வீட்டிலே சமைப்பாள், எங்களுடைய தாய் வீட்டிலே வர்ண வர்ணமாக சமைப்பாள். முதலாவது சமைப்பவள் எங்களுடைய தாய், ஆனால் முதலாவது சாப்பிட மாட்டாள் அவள். வாப்பா, எங்களுடைய தந்தை சாப்பிடுவார், உப்பு இருந்தா ருசி இருந்தா தந்தை சாப்பிடுவார். வீட்டில உள்ள பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிடுவார்கள், அந்த உணவிலே ருசி இருக்கின்ற போது தாய் எப்போது தெரியுமா சாப்பிடுவார்? தாய் எப்போது தெரியுமா சாப்பிடுவார் சொல்லுங்களே? தாய் எப்போது சாப்பிடுவாள்? தந்தை வாப்பா, அதாவது பெற்றார் சாப்பிடணும், தந்தை சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பின்னால் மிஞ்சி இருந்தால் தான் தாய் சாப்பிடுவார். உணவுல ருசி இருக்கணும், மகன் சாப்பிட. உணவுல ருசி இருக்கணும், மகள் சாப்பிட. உணவுல உப்பு ருசி எல்லாம் இருக்கணும், ஒரு தந்தை சாப்பிட. ஆனா ஒரு தாய் ருசியை பார்க்க மாட்டா. இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பின்னால உணவு மிஞ்சிருந்தா தான் ஒரு தாய் சாப்பிடுவோம். அதுதான் தாய்ப்பால். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல தாய் சாப்பிடாம தூங்கிடுவா, ஆனா சாப்பிட்ட மாதிரி நடிப்பா. உங்களோட அம்மா மார்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களோட தாய்மார்கிட்ட வீட்டை போய் கேட்டு பாருங்க, உம்மா என் அருமை தாயே, உங்களோட வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க சாப்பிட்ட மாதிரி நடிச்சிருக்கிறீங்க கேட்டு பாருங்க, நீமார சொல்லுவாங்க. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூணு விஷயத்தை நீங்க பார்த்து கொண்டே இருந்தா உங்களுக்கு நன்மை சொன்னாங்க. அதுல ஒன்று கபத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய ஆலயம். அதை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன், அவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். நாங்க சொல்லக்கூடிய தொழுகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுன்னத்தான பரலான எல்லா தொழுகையிலும் கிபிலாவை முன்னோக்கி தான் நாங்க சொல்லுவோம். அந்த கிபிலாவை பார்த்து கொண்டிருந்தா, அந்த கபத்துல்லாவை பார்த்து கொண்டிருந்தா எங்களுக்கு நன்மை. அடுத்தது குர்ஆன். ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன பக்கம் பக்கமா திரட்டுறாரு, ஜுசு ஜுசுவா பாக்குறாரு, அதற்கு அல்லாஹ் நம்மையே கொடுக்கிறாரு. அத போல எங்கட வாப்பா அம்மாட, எங்கட பெற்றோர் தாய் தந்தையிட முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே, அவங்கள சிரிப்புண்டாக்க அவங்கள முகமலர்ச்சியை நாங்க வச்சு கொண்டிருந்தாலே எங்களுக்கு நன்மை. அந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். எனவே அன்பான பிள்ளைகளே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெற்றார்கள் எங்களுக்கு பாக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே அவர்களுடைய கஷ்டத்தை விவரிக்கின்ற போது, வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி இஹ்சானா, நாங்கள் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தோம் அவங்களுடைய பெற்றோரோட நல்ல முறையில் நடக்குமா. ஹமலதுஹு உம்முஹு குர்ஹா வவலஅதுஹு குர்ஹா, ஒரு தாய் ஒரு பிள்ளைய கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமத்தோட தான் இந்த உலகத்துக்கு பிறக்க செய்றான். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்றால் உங்களுக்கு தெரியும், விளங்கப்படுத்த தேவை. ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனை அடைத்துக் கொள்ள முடியும். கடனுக்கு மேல கடன் இருந்தால், சிரமத்துக்கு மேல சிரமம் இருந்தால் அந்த சிரமத்தை நீக்கல. கடனுக்கு மேல கடன் இருந்தால் அவர் சொத்து செல்வத்தை எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவரது கடனை அடைக்கலாம். அப்படியான ஒரு கஷ்டத்துலதான் ஒரு தாய் இந்த உலகத்துக்கு ஒரு பிள்ளைய பிறக்க செய்யும். அந்த பிரசவ வேதனைய வர்ணிப்பார்கள். ஒரு மனிதன் எக்சிடென்ட்ல விபத்துல விழுந்து ஒரு மனிதனுடைய உறுப்பு அகற்றப்படுகிறது, உறுப்பு துண்டாகிறது. கண்ணியமான பிள்ளைகளே, அந்த உறுப்பு துண்டாகிறத விடவும், அந்த நேரத்தில் சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த கஷ்டத்தை விடவும் அதிகமான கஷ்டத்தை தாய் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை பிறக்கின்ற போது தாய் கஷ்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இந்த ஹாலிஹா மாத்தத் ஷஹீதுனில்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் தாய் மௌத் ஆயிட்டாங்கண்டா, அந்த சந்தர்ப்பத்தில் எங்க உம்மா மௌத் ஆயிட்டாங்கண்டா, அவங்க அல்லாஹ்ட ஷஹீத், அல்லாஹ்விடத்தில் உயிர் தியாகி என்ற பெயர் அவங்க வாங்கிக் கொள்ளுவாங்க. எனவே கண்ணியமான பிள்ளைகளே, எங்களுக்கு பெற்றார் கிடைச்சிருக்கிறாங்களா, அது ஒரு பாக்கியம், அதை வீணாக்கி விடாதீங்க. அவங்களோட கடமைகளை உணர்ந்து கொள்ளுங்க. எங்களுடைய பெற்றோர் எப்போதும் எங்கள் மீது கவனமாக இருப்பாங்க. பிள்ளை கொண்டு நடந்துவிடக் கூடாது என்பதில் பிள்ளைகளுடைய விடயத்தில் எங்களுடைய பெற்றார் கவனமாக இருப்பாங்க. நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது கூட அதிகாலையில் ஒரு முஸ்லிம் ஊழியர் நகரசபையில வேலை செய்யக்கூடியவரை பார்த்து விட்டு வந்தேன். எனக்கு தெரிகின்ற காலம் முதல் அவர் நகரசபையில வேலை செய்யக்கூடிய ஒருவர். எனக்கு வயது 34, அவரை கிட்டத்தட்ட 50-55 வயது இருக்கு நினைக்கிறேன். நான் வரும்போது பார்த்தேன், பாதையிலே அக்கம் பக்கத்திலே உள்ள ஊத்தைகள் எல்லாம் குப்பைகள் எல்லாம் ஒன்று கூட்டி விட்டு ஒரு சவலோடு கையில இருக்கிறார். நகரசபையின் வாகனம் வரும் வரை அந்த உப்பையை அந்த உப்பை அந்த அதாவது ஊத்தைகளை அப்படியே ஏற்றி விடுவதற்காக, அந்த குப்பைகளை ஏற்றி விடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மனிதர். ஆனால் ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா, அவர் அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு தொழிலை செய்கிறார், குப்பை தொழில் செய்கிறார். ஆனால் அவருடைய ஒரு பிள்ளை அப்படியான ஒரு தொழில் செய்து அவர் ஒரு ஆசிரியையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இலங்கையிலே புறப்பலியமான ஒரு பாடசாலை ஆசிரியையாக அவருடைய ஒரு பிள்ளை கடமையாற்றுகின்றார். எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் கஷ்டப்படுவதை போன்று எங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதிலே எங்களுடைய பெற்றோர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். எனவே அவருடைய மனதை உடைத்து விடாதே. அண்மையிலே முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் விசேட உரைக்கு அவன் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த உரையின் போது சென்ன ஒரு விடயம் என்னுடைய உள்ளத்தை அடியை தொட்டது. உண்மையிலே ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், ஒரு மக்தப் விழா நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வரக்கூடிய விழாவை எப்படி செய்து கொள்வது என்று எல்லோரும் பேசிக் கொள்கின்ற போது எங்களுடைய பெற்றார் மரகமின் ஒரு தொகை பணத்தை நாம் அறவிட்டு அதுக்கு பின்னால் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் என்று மசூரா செய்தார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பெற்றோரும் சில சில தொகைகளை பொருட்படுத்தார்கள். நான் இதை தருகிறேன், நான் இவ்வளவு ரூபாய் தருகிறேன். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த சபையில இருந்த ஒருவர், தேங்காய் உரிக்கக்கூடிய ஒருவர், அவருடைய தொழில் தேங்காய் உரிப்பதே. அவர் 10,000 தருவதாக வாதா கொடுத்தார். அந்த சபையில இருந்த முஅல்லிம், மக்தப் நடத்தக்கூடியவர், மக்தப் நிர்வாகியுடைய முகத்தை பார்த்து சொன்னார், இவர் 10,000 ரூபாய் பொருட்படுத்தியிருக்கிறார், இவரால் தர முடியாத ஒரு தொகையை இவர் சொல்லியிருக்கிறார், எனவே இவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் இருவரும் பேசிக் கொள்கின்ற போது முடிந்ததுக்கு மசூரா முடிந்ததற்கு பின்னால் அவரிடத்திலே போய் செல்வோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் எல்லோரும் சேர்ந்து மசூரா செய்ததற்கு பின்னால் அவரிடத்திலே போய் சொல்கின்றார்கள், நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நீங்கள் மாத பீஸ் கட்டுவதே சிரமமான ஒரு காரியம், 10,000 ரூபாய் விழாவுக்கு தரப்போகின்றீர்கள், உங்களுடைய தொழில ஒவ்வொரு நாளும் 1,000 ரூபாய் 1,200 ரூபாய் தேங்காய் உரிக்கின்ற தொழில், எவ்வளவு கஷ்டமான தொழில், தேங்காய் உரிக்கக்கூடிய கைகள் சொல்லும் சாட்சி, அவருடைய கைகள் அந்த அளவு கரட்டை பத்தியதாக இருக்கும், கருப்பு நிறமுடையதாக இருக்கும், கைகள் எல்லாம் கனமாக இருக்கும் கல்லை போன்று. சில வேளைகளிலே அந்த கைகள் வீங்கி அதனூடாக வருத்தங்கள் காயங்கள் ஏற்பட்ட வரலாறுகளும் நாம் பார்த்திருக்கிறோம். நாங்கள் கூட கஷ்டமான சில வேலைகள் செய்த எங்களுடைய கைகளும் அப்படியாம். ஆனால் தினமும் தொழில் செய்யக்கூடிய அவர் 10,000 ரூபாய் தருவதாக வாதா கொடுத்திருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னார்கள், நீங்கள் இந்த பெரிய தொகையை பொருட்படுத்திருக்கிறது சிரமம். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நான் சின்ன வருமானம் தான் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு குருவான் ஓத தெரியாது, நான் மார்க்கம் பெரிய அளவில் படிச்சு இல்லை, என்னுடைய வீட்டில் ஒரு குருவான் இருக்கிறது, ஒவ்வொரு நாள் அந்த கருப்பு எழுத்தை ஒவ்வொரு நாளும் பிரட்டி பிரட்டி நான் பார்ப்பேன், வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆசைப்படுவேன் இந்த குழந்தைகள் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேர்வி சிந்தி நான் இந்த பிள்ளைகளை நான் ஓத வைக்க வேண்டும், என்னை போன் இந்த பிள்ளைகள் ஆய்விடக் கூடாது என்று பலமுறை அழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கிறேன். இந்த கஷ்டமான ஒரு தொழில் செய்தாலும் இந்த பிள்ளைகளுடைய விழாவை நான் பார்க்க போகிறேன், நான் இன்று கண்ணீர் வடிக்கிறேன். 5 வயதில் என்னுடைய பிள்ளை மத்தவு போய் அரபு பேசுகிறது, அரபு படிக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுக்கு என்னுடைய பணத்தை நான் தருவேன், இதற்காக வேண்டி நான் சில காலம் சீட்டு பிடித்து விட்டு வந்தேன், 10,000 ரூபாய் நான் வீட்டிலே வைத்திருக்கேன், அப்படியே தருவேன் என்று சொன்னான். இதை சொல்ல வருகிறேன் பிள்ளைகளே என்றால், அன்பான பிள்ளைகளை இதை சொல்ல வருகிறேன். அந்த இடத்திலே ஒரு பிள்ளையுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு பெற்றார், ஒரு தாய், ஒரு தகப்பன் எந்த அளவு கஷ்டப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த பெற்றாரை நான் சொல்ல இல்லை, எல்லா பெற்றாரும். ஒரு அண்மையில் அரபு சஞ்சிகையுள்ள வந்த செய்தி கண்ணியமானவர்களே, ஒரு தாய், அந்த தாயை பார்க்கலா, ஒரு மகனுக்கு பார்க்கலா கஷ்டப்படுகிறாரு, என்ன செய்யறாருண்டா, இறுதியில தன் தாய அப்படியே கொண்டு போய் ஒரு பையொண்டு கொடுத்து ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சு அந்த பேக்குழுக்க ஒரு கடிதம் ஒன்று எழுதி போடுகிறான், இது என்னுடைய தாய், இந்த தாயை யாராவது காணக்கூடியவர்கள் முதியோர் இல்லத்தில் ஒப்படைத்து விடுங்கள், ஒரு காகிதத்தை எழுதி ஒரு தொப்பின் மாறி ஒன்றை கொடுத்து விட்டு தாயை அப்படியே ஒரு இடத்திலே விட்டு விட்டு தன்னுடைய மகன் சென்று விடுகிறான். அந்த இடத்துக்கு ஒரு மனிதர் வருகிறார், வந்து பார்க்கிறார், ஒரு தாய், கண் தெரியாத ஒரு தாய், மெலிந்த உடம்போடு வயோதிப தோற்றத்தோடு ஒரு தாய் இருப்பதை பார்த்து அவர் என்ன செய்கிறார், அந்த தாயை தாயிடத்தில் இறங்கின போது ஒரு தாயிடத்திலே ஒரு பை இருப்பதை, ஒரு பேக் இருப்பதை பார்த்து அந்த பேக் குறுக்கே ஒரு காகிதம் இருக்கிறதை வாசித்து பார்த்தார், இது என்னுடைய தாய், இந்த தாயை யாராவது ஒருவர் முதியோர் இல்லத்திலே ஒப்படைத்து விடுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இப்போதைக்கு இந்த தாயுடைய மகன் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தார். அப்போது வந்தவர் இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட விஷயம் அந்த தாய்க்கு தெரியாது, தாயிடத்திலே சொல்லுகிறார், தாயை உங்களுடைய மகன் ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார், உங்களை முதியோர் இல்லத்திலே ஒப்படைத்து விடுமாறு வாருங்கள் போவோம் என்று அந்த தாய் சொன்னால், என்னால் வர முடியாது, என்னால் நகர முடியாது, எனக்கு கண் தெரியாது, என்னுடைய மகன் இந்த இடத்திலே என்னை விட்டு விட்டு சென்றார், என்னுடைய மகன் வந்து தடுமாறுவார், கஷ்டப்படுவார், உம்மாவை தேடுவார், எனவே இந்த இடத்திலே நான் நிற்கப் போகிறேன், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த இடத்தில் என்னுடைய மகனுக்காக வந்து காத்திருக்கிறேன் என்று அந்த தாய் அந்த இடத்திலே சொன்னார். ஆனால் மகன் கைவிட்டு விட்டு போய்விட்டார். கண்ணியமான பிள்ளைகளே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பிள்ளைகள், எங்களுடைய பாப்பா உமா ஒரு பெற்றோருக்கு பிள்ளை, நாங்களும் அந்த பெற்றோருக்கு பிள்ளை, எங்களுடைய தாய் தகப்படுக்கு நாங்கள் பிள்ளைகள், எனவே அவருடைய மனதை உடைத்து விடாதீர்கள். நாட்டில் நடக்கின்ற நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம், எனவே எங்களுடைய பெற்றோருடைய பெருமதியை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், முதலாவதாக அவருடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உணர்ந்து கொண்ட நாங்கள் அடுத்ததாக அந்த பெற்றோருடைய நோவினிலிருந்து, பெற்றோருடைய மன வருத்தத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோருடைய உள்ளத்தை உடைத்து விடக்கூடாது, பெற்றோர்கள் எங்களை பதுவா செய்கின்ற விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், பாவங்களிலே பெரும் பாவம் எது என்றால், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் ஏற்றுவதும் பெரும்பாவம் என்றார். உங்களுடைய பெற்றோரை ஏற்றுவதும் பெரும்பாவம் என்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மினல் கபாயிரி சத்முர் ரஜுல் வாலிதை, பெரும் பாவங்கள்ல ஒன்று உங்களுடைய பெற்றோரை ஒரு மகன் ஏற்றுவது, தாயையும் தகப்பனையும் ஒரு பிள்ளை ஏற்றுவது பெரும் பாவம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன போது, காலு யா ரசூலல்லாஹ் வஹல் யஸ்துமு ரஜுல் வாலிதை, ஒரு மகன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் ஏற்றுவாரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். நாங்கள் யாருமே வாப்பா உமா கேச மாட்டோம் தானே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் ஏற்றுவீர்கள், அது ஒரு பெரும் பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஒரு பிள்ளையோடு நண்பராக இருப்பீர்கள், ஒத்துயரோடு நண்பராக இருப்பீர்கள், அந்த நண்பருக்கு நீங்கள் ஏசுவீர்கள். நண்பருக்கு ஏசுகின்ற போது அல்லது உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் அடிக்கின்ற போது அவர் திரும்பி என்ன செய்வார், உங்களுக்கு அடிப்பார், அல்லது உங்களுடைய தாயையும் தகப்பனையும் இழுத்து ஏசுவார். எனவே இப்படி ஏசுகின்ற போது உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் ஏசுகின்றீர்கள், ஏசி வாங்கி கொடுக்கின்றீர்கள், ஆனால் அது உங்களுடைய ஏசித்தான், அது நீங்கள் தான் தாய் தாப்புடைய மனதை உடைக்கின்றீர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான பிள்ளைகளே, இப்படி நாம் இருந்துவிடக் கூடாது. பாருங்கள், எங்களுடைய தாய் நாம் பாடசாலைக்கு வருகின்ற போது எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இன்னும் இங்கு வரக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார். இந்த பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய உடுப்பை ஐ பண்ணி தரக்கூடிய தாயும் உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய உடுப்பை கழுவி தரக்கூடிய தாய்மான் உங்களுடைய வீட்டில் இருக்கலாம். ஆண் பிள்ளைகளை மாத்திரம் செல்லவில்லை, பெண் பிள்ளைகளை விதிவிலக்கில்லை, அநேகமான பெண் பிள்ளைகளுடைய உடுப்புகளை கூட கழுவி கொடுக்கின்ற தாய்மார் சமூகத்தில் இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பேக்கை அழகாக துப்புரவு பண்ணி, எங்களுடைய ஆடைகளை அழகாக கழுவி அதை ஐம் பண்ணி, அதை எங்களுடைய கையிலே காலையிலே சாப்பாடை தந்து, கையிலே ஒரு தொகை பணத்தை தந்து சந்தோஷமாக எங்களுடைய தாய் அனுப்பி வைக்கிறார் பாடசாலைக்கு, சந்தோஷமா எங்களுடைய தாய் அனுப்பி வைக்கிறார் ஒரு கிளாஸுக்கு. அந்த இடத்திலே போய் என்ன செய்கிறோம், பங்கை பிறட்டுகிறோம், இன்னொருத்தருக்கு அடிக்கிறோம், அல்லது ஆசிரியருக்கு மரியாதை இல்லாமல் நடக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பி ஏசுவாரு எப்படின்னா, அந்த ஆசிரியர் எப்படி தெரியுமா ஏசுவாரு, இந்த பிள்ளையா அவங்க பெற்று போடணும், இந்த பெற்றார்மாருக்கு என்ன அழிவில்லையான்னு சொல்லி அந்த தாய் சாப்பன திட்டுவாங்க, ஏசுவாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் உங்களோட வாப்பா உமாக்கு நீங்க ஏசி வாங்கி கொடுக்குற, இதுதான் உங்களோட தாய் சாப்பனுக்கு நீங்க ஏசி வாங்க கொடுக்குற என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான பிள்ளைகளே, நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரண்டாவது விஷயம், எங்களுடைய பெற்றோர்களை அவருடைய மனம் உடையாத வகையில் அவருடைய அவர்களுக்கு நோவினை கொடுக்கின்ற விஷயத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய பதுவாவுக்கு ஆகிவிடக் கூடாது. மூன்றாவது விடயம், எந்த உறவு குறுக்கிட்டாலும், எந்த நண்பர்கள் எங்களோடு ஒன்றிணைந்தாலும், தாயையும் தகப்பனையும் எங்களை விட்டு பிரித்து விடக் கூடாது. நீங்கள் சிறுபிராயம், இன்னும் நிறைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், ஆனால் சிறுபிராயத்திலே உங்களுடைய உள்ளத்திலே படக்கூடிய விடயம்தான் இந்த விடயங்களை சொல்லுகின்றேன். எங்களுக்கு கிடைத்த நண்பரை வைத்துக் கொண்டு எங்களுடைய தகப்பனை ஒதுக்கிட வேண்டாம், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நண்பியை வைத்துக் கொண்டு எங்களுடைய தாயை ஒதுக்கிவிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நண்பர்களையும் நண்பிமாரையும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மனைவிமார்களையும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த உறவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய தாயையும் தகப்பனையும் ஒதுக்குவீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வரும் என்றால் ஒரு நூறிலே கோரப்பட்ட மணிகளை போன்று, தசம மணி இருக்குதே அந்த மணி கீழே விழுந்து அந்த நூலை விட்டு சிதறி போவதை போன்று அல்லாஹ்வுடைய சோதனை வானத்திலிருந்து வரும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். எனவே அல்லாஹ்வுடைய சோதனை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய சோதனை வானத்திலிருந்து பூமியிலிருந்து எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை பெற்றோருடைய விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான பிள்ளைகளே, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது எப்படி, பெற்றோர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்வது எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, நாங்கள் பெற்றோரும் எப்போதும் சங்கையாக மரியாதையாக பேச வேண்டும். பெற்றோருக்கு முன்னால் எங்களுடைய குரலை உயர்த்தக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான்,
وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ.
அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், அல்லாஹுவை அன்றி வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது.
وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا.
உங்களுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான்.
إِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرُ.
உங்களுடைய தாய் தந்தை இருவரில் ஒருவர் வயோதிபத்து அடைஞ்சிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
ஃபலா தகுல் லஹுமா உஃபின்.
அவர்களுக்கு சீ என்று கூட நீங்க சொல்லவானா? தாய் தகப்பன் வயோதிபத்து அடைஞ்சிவிட்டால் சீ என்ற வார்த்தையை கூட நீங்க சொல்லவானா? சின்ன வயதுல சின்ன பிள்ளைகள் இருப்பான், எங்களை தம்பி தங்கச்சி மாதிரி வீட்டுல இருந்தா எங்களுக்கு தெரியும், எங்களை வீட்டுல பாருங்க, தம்பி தங்கச்சி மாதிரி இருந்தா சின்ன பிள்ளைங்க, அவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது. தள்ளிய கொண்டு கையில கொடுத்தா கிழிப்பான், தெரியாது. ஒரு வீட்டுல மௌத்தா யாராவது மௌத்தா போனா அந்த வீட்டுல வந்து சிரிப்பான், கல்யாணம் வீட்டுல போயிட்டு அழுவான், சின்ன பிள்ளைங்க தானே, தெரியாது. அதனால கண்ணியமானவர்களே, எங்கட தாய் பாப்பா நினைச்சவங்க சில டைம்கள்ல பிள்ளைகளுக்கு அப்படி சில வார்த்தைகளை பாவிப்பாங்க. சின்ன பிள்ள மாதிரி ஒரு காலத்துல எங்களை தாய் தாப்பன் ஆகுவாங்க, எப்போதும் எங்களை போல ஸ்மார்ட்டாக எல்லாம் இருக்க மாட்டான். ஒரு காலத்துல எங்கட தாய் தாப்பன் வயோதிப காலத்தை அடைவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி நடக்கணும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சந்தர்ப்பத்துல அவங்க வீட்டுக்கு மலங்கழிப்பாங்க. திருப்புராயம் அந்த சந்தர்ப்பத்துல சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட சாப்பாடு அந்த இடத்திலேயே கொட்டுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாம என்ன செய்யும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வயோதிப காலத்துல நீங்க சீன்னு சொல்லவானா? அந்த வேளையில அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, அவர்களை கவனியுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான்,
வலா தன்ஹருஹுமா.
அவர்களை நீங்க விரட்டவும் வானா, அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை விட்டு அவங்களை ஒதுக்கவானா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு
சொல்கிறான்,
அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க இரக்கம் காட்டுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் உன்னாவுள்ள வசனத்திலே சொல்லுகின்ற போது,
வகுல்லஹுமா கௌலன் கரீமா.
அவர்களோடு சங்கையான வார்த்தையை கொண்டு பேசுங்க, மரியாதையாக பேசுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுக்கு அவன் இரக்கம் என்ற அந்த ரெக்கையை விரியுங்க அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அவர்களுக்கு அவன் துவா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். திருப்பாயத்தில் உங்கள் மீது இரக்கம் காட்டினார்கள், உங்கள் மீது அன்பு காட்டினார்கள், உங்களை சுமந்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அவனை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான பிள்ளைகளே, பெற்றோர்களை பார்ப்பது பிர்ருல் வாலிதைன் தீனுன் வதைன். எங்கட பெற்றோரை பார்ப்பது முதலாவது தீன், மார்க்கம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாங்க பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறாக, பார்க்காவிட்டால் பயங்கரமான தண்டனை இருக்குது என்பதாக இதனால் நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், தெயின் கடன் என்பதையும் மறந்து விடாதீங்க. ஒரு கடன் எங்களுக்கு தாய் தாப்பன் இருப்பது ஒரு கடன். நாங்க எங்களை தாய் தாப்பன் நல்ல முறையில பார்க்க இல்லையா, ஒரு காலத்துல அல்லாஹ் எங்களை சோதிப்பான், ஒரு காலத்துல அல்லாஹ் நிச்சயமாக எங்களை சோதிப்பான் என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான பிள்ளைகளே, இன்னும் ஒரு விஷயம், எங்கட பெற்றார்மார் எங்கட தாய் தாப்பன் அவர்களுக்கு முன்னால நாங்க மரியாதையாக பேச வேண்டும் ஒன்று, அடுத்தது அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுடைய குறைகளை வெளியிலே சொல்லக்கூடாது. சில வீட்டிலே எல்லா பெற்றார்களும் நல்ல முறையில வீட்டில் இருக்க மாட்டாங்க. சில பெற்றார்களுக்கு சில நோய் இருக்கும், சில பெற்றார்கள் வீட்டில் நடக்க முடியாம இருக்கும், சில பெற்றார்கள் வீட்டில கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எங்களுக்கு பார்ப்பது கூட அசிங்கமாக இருக்கும். இப்படியான பெற்றார்கள் எங்களுடைய வீட்டில இருந்தா நாங்க அவருடைய குறைகளை வெளியில சொல்லக்கூடாது, மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்கள்கிட்ட தாய் சாப்பன் இல்ல, எங்கட தாய் சாப்பன் மௌத் ஆகிட்டாங்க, அப்பனின் நிலைமையில யாராவது பிள்ளைகள் இருந்தா அவங்க தாய் சாப்பனுக்கு என்ன செய்யற, எங்கட வாப்பாவும் இல்ல உமாவும் இல்ல, நாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? கண்ணியமானவர்களே, அதையும் எங்களுக்கு தெளிவாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. முதலாவது அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தருவது, துவா கேட்பது. நாம செய்யக்கூடிய அமல் நான்கு விதமான அமல் இருக்குது. என்ன வணக்கம் செஞ்சாலும் அந்த எல்லா வணக்கமும் அந்த நாலு விஷயத்துக்குள்ளதான் நடக்கும். ஒன்று, எங்களை உள்ளத்தால செய்யக்கூடிய நல்லமல், எங்களை உள்ளத்தால எங்களோட வாப்பா அம்மாக்கு துவா கேட்கிறது, திக்ரு செய்யறது, நல்லெண்ண நினைக்கிறது, இது உள்ளத்தால செய்யக்கூடிய நல்லமல். இரண்டாவது, எங்களுடைய உடம்பால் செய்யக்கூடிய நல்லமல், தொழுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுகிறது, வாப்பா அம்மாக்கு எதுமை செய்யறது, அவங்களை கவனிக்கிறது, அவங்கள உடுப்புல கழுவி கொடுக்கிறது, அவங்களை சுத்தம் பண்றது, இந்த விஷயம். மூன்றாவது, எங்கட நாவா செய்யக்கூடிய நல்லமல், எங்கட நாவால செய்யக்கூடிய நல்லமல், நல்லதை பேசுறது, பொறுவான ஊதுறது, திக்ர செய்யறது, துவா கேட்கறது. நாலாவது, எங்களை சொத்து செல்வத்தால செய்யக்கூடிய நல்லமல். இதுல ஒரே ஒரு நல்லமல் தான் எங்களுக்கு தாய் தகப்பனும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டா செய்து கேளாம போகும், அதுதான் எங்களுடைய உடம்பால செய்யக்கூடிய நல்லமலை மட்டும் அவர்களுக்காக வேண்டி செய்து கொள்ளலாம போகும். ஏனைய மூணு விதமான நல்லமல், உங்களுடைய உள்ளத்தால பெற்றாருக்கு நல்லெண்ண நினைக்கலாம், பிரார்த்திக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம். இரண்டாவது செய்யக்கூடிய, எங்களுடைய நாவுனால துவா கேட்கலாம், எங்களை சொத்து செல்வம் எல்லாம் தந்திருந்தால் அவர்களுக்கு அவனை சதக்காக்கள் தர்மம் கொடுக்கலாம், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் கபூர்ல நிம்மதியாக வாழ வைப்பான். எனவே எங்களை தாய் தாப்பன் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா முதலாவது நாங்க அவர்களுக்கு அவனை துவா செஞ்சு கொள்ளணும், துவா கேட்டுக்கொள்ளணும், முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, எங்களை விட்டு எங்களுடைய பெற்றோர் பிரிந்திருந்தால் அவருடைய உடம்பறிக்கையை நாங்கள் நிறைவேற்றோம். எங்களுடைய தாய் தாப்பனும் இந்த உலகத்துல வாழக்கூடிய பருவத்துல சில விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். மகன், ஏண்ட மௌத்துக்கு பின்னால நீ இப்படி இருக்கிற மகன், ஏண்ட மௌத்துக்கு பின்னால தொழுகையை பாலாக்கி விடக்கூடாது மகன், ஏண்ட மௌத்துக்கு பின்னால தாத்தா தங்கச்சியோட சேர்ந்து இருக்கணும் மகன், உறவுகளை முறிச்சு விடக்கூடாது, அப்பா அத்தாவை பார்த்து இப்படி நல்ல உபதேசங்களை சொல்லுவாங்க, இவைகளை நாங்க இந்த உடம்படிக்கையில நிறைவேற்றோம். அடுத்ததாக, அவர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க பின்னால எங்கட தாய் சாப்பிட நண்பர்கள் அவங்களோட உறவுகளோட நெருக்கமான வாழ்ந்து கொள்வோம். எங்கட தந்தை யார் யாரோட பழகினாங்களோ அவங்களோட நாங்களும் அவங்களுக்கு இதுமை செய்யணும், அவங்களோட மனதை சந்தோஷமா வச்சுக்கொள்ளும். எங்கட தாய் யார் யாரோட பழகினாங்களோ, எங்கட தாய் யார் யாரோட நண்பியா இருந்தாங்களோ அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அவங்களுக்கும் எங்கட தாய போல பணிவிட செய்யணும், எங்கட தாய் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டான். எனவே இந்த விஷயத்தில கவனம் எடுத்துக் கொள்ளணும். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாது செய்ய போறேன், எனக்கு அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோட இருக்கிறாங்களான்னு கேட்டான். உங்க தாயும் தகப்பனும் ஹயாத்தோட இருக்கிறாங்களா கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன் மனிதர் சொன்னார், ஆ அப்படி என்றால் நீங்கள் போய் ஜிஹாது செய்வதை விடவும் உங்களுடைய வீட்டிலே உள்ள பெற்றோர்களை போய் பார்ப்பது இது ஏற்றமானது, இது உங்களுக்கு ஜிஹாதுரிய கூலியை தரும் என்று அவர்களை அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விடத்தம் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா மதீனாவுக்கு போய் ஹஜ் செய்யற அந்த கடமை அதை நிறைவேற்றதுக்கு ஒரு மனிதர் வந்து அனுமதி கேட்கிறாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டாங்க, உங்களோட பெற்றோர் ஹயாத்தோட இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நீங்க மக்கா மதினாவுக்கு போய் ஹஜ் செய்யறதை விடவும் உங்களோட பாப்பா அம்மா போய் பாக்குறது, உங்களோட தாயின் தாய்ப்பனை வைத்து பாக்குறது, அவங்கள உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது அந்த ஹஜ்ஜுடைய கூலியத்தர் சொன்னான். சுபஹானல்லாஹ், ஜிஹாதுடைய கூலியத்தர கூடிய அமல் எங்களோட தாய் தாப்பனை பாக்குறது, எங்களோட தாய் தாப்பனை பாக்குறது ஹஜ் செய்யக்கூடிய ஒரு அமல், ஹஜ் செய்யக்கூடிய கூலியத்தார ஒரு அமல். இஸ்லாத்துல கடமை ஐந்து இருக்குது, ஐந்துல கடைசி கடமை ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜுடைய கூலிய அல்லா இந்த சிறு பிராயத்தில் எங்களுக்கு தரணும்டா, எங்களோட வாப்பா அம்மோட மனதை சந்தோஷமா வச்சுக்கொள்ளு. எனவே கண்ணியமான பிள்ளைகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் இருக்குதே இது உங்களுடைய தாய்மாருடைய பாதத்து கீழே சொன்னார். தாய்மாருக்கு எந்த அளவு கஷ்டப்பட்டாவது சிரமப்பட்டாவது அவருடைய மனதுகளை சந்தோஷப்படுத்தி அவங்க மூலமாக நீங்க சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். பெற்றோருடைய மன நோகும்படி நாங்கள் நடந்து கொண்டா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு வெற்றி கிடையாது, பரீட்சையில் சிறந்த பெருபேர் இருக்க முடியாது, எதிர்காலம் வளமானதாக அமையாது, இந்த உலகத்திலேயும் பயங்கரமான தோல்வியை சந்திப்போம், நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்திலே நிம்மதி கிடைக்காது. எனவே எங்களுக்கு தாய் தாப்பன் கிடைச்சா அது ஒரு பாக்கியமாக கருதுங்க, அது ஒரு சுமையாக யாரும் கருதவாங்க. விளங்கக்கூடிய வயது நீங்க எல்லாரும், அதனால இரக்கமாக சொல்றேன், இந்த உலகத்துல எங்களுக்கு ரெண்டு நண்பர் இருக்கிறாரு, மூணு நண்பர் இருக்கிறார். ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் எங்களை விட்டு தூரத்துக்கு போயிட்டாரு, படிச்சு போயிட்டாரு. இன்னொரு நண்பர் எடுத்துக்கொள்ளலாம், எங்களுக்கு ஒரு நண்பி இருக்கிறாங்க, என்ன செய்யற அவங்க எங்களை விட்டு இன்னொரு தூரத்துக்கு போயிட்டாங்க, இன்னொரு நண்பி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த உலகத்துல உள்ளது ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான். அவங்க மௌத்தாயிட்டா வேற யாரையும் எடுக்கலா, தள்ளி கொடுத்து ஒரு தாய் எடுக்கலா, தள்ளி கொடுத்து ஒரு தந்தை எடுக்கலாம். எனவே உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்களை வச்சுக்கொண்டு உங்களோட தந்தைய ஒதுக்கிறவானா, உங்களுக்கு கிடைக்கிற நண்பிகளை வச்சுக்கொண்டு தாய ஒதுக்கிறவானாம். எனவே இந்த உலகத்துல உள்ளது ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான். எனவே எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற அந்த பெற்றோர்களை கண்ணியமாக கருதுங்க. அவர்களை பார்க்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பரக்கத்தை தருகிறான். நாங்க படிக்கக்கூடிய படிப்புல அல்லாஹ் எங்களுக்கு நிறைய ஆற்றல திறமைய மனன சத்திய தரு. அது மாத்திரமல்ல, எங்களுடைய உணவுல அல்லாஹ் விஸ்தீர்ணம் தருகிறான், ஆயுள்ல பரக்கத்தை அல்லாஹ் தருவான், நோய் இல்லாத ஆயுள் அல்லாஹ் தருவான். எங்களை தாய் தாப்பனை பார்த்தா நாளைய மறுமையிலையும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற வேதனைகள்ல ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். ஆனா பெற்றோருக்கு செய்யக்கூடிய நோவினை, பெற்றோருடைய மனதை உடைச்சி பெற்றோருக்கு நோவினிய கொடுத்து இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தா எங்கட மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் எங்களுக்கு அந்த தண்டனையை தந்துட்டு மௌத்தாக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த தண்டனையை தந்து போட்டுதான் எங்களை மௌத்தாக்கும். அந்த தண்டனையை எங்களுக்கு அனுபவித்ததுக்கு பின்னால் தான் எங்களுக்கு மரணம் கிடைக்கும் என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது. எனவே அன்பான பிள்ளைகளே, எங்கட பெற்றார் எங்களுக்கு சில நேரம் அடிப்பாங்க, சில நேரம் ஏற்றுவாங்க. அவங்க ஏற்றுறது தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அல்ல, அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது எங்களுடைய எதிர்காலம் நல்லதாக வேண்டும். எங்க மகன் எதிர்காலத்துல நல்ல ஒரு மகனா இருக்க வேண்டும். யாருடைய ஏச்சுக்கும் என்னுடைய மகன் ஆளாகிவிடக்கூடாது, என்னுடைய மகள் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் பெற்றோர் சில வேலை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, சில மசூதாக்கள் தருவாங்க. எனவே அன்பான பிள்ளைகளை, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க திருப்பி அவங்களுக்கு ஏற்றக்கூடாது. எங்களுக்கு அடித்தாலும் நாங்க பொறுக்கோம், தாய் தாப்பனுக்கு கை நிறுத்தி எங்களுக்கு அடிக்கலும் அனுமதி இருக்கு மார்க்கத்தில், அவர்களுக்கு திருப்பி அடிக்க எங்களுக்கு இயலாதே. நாங்க திருப்பி அடிச்சா அது பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். எந்த அளவுண்டா கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தாப்பனுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தவும் கூடாது. எங்கட உடம்புல உள்ள ஒரு சைக்கிளையால தாய் தாப்பண்ட உள்ளம் உடையும்டா, அதுவும் அல்லாஹ்விடத்துல பாவமாக கருதப்படும் என்று எழுதுறான். நாங்க சில சந்தர்ப்பங்கள்ல எங்கட தாய் ஒரு வேலையே சொல்லுவாங்க, மகன் இந்த வேலையை செய்யுங்க வாப்பா, வீட்டுல கொஞ்சம் இன்னைக்கு வேலை பழுவா இருக்குது, மகள் இந்த வேலையை செஞ்சுட்டாங்க வா மகள் சொல்லி என்ன செய்வாங்க, வீட்டுல உள்ள தாய் சொல்லுவாங்க, அல்லது வாப்பா சொல்லுவாங்க, இப்போ நான் தான் கடைக்கு போறேன் மகன், இன்றைக்கு நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, இந்த ஒரு லிஸ்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வேலைன்னு நாங்க செய்ய இயலாம அப்படியே இருப்போம்டா, நாங்க பேசாம அப்படியே தூக்கி வீசி போவோம்டா. கண்ணியமானவர்களே, அந்த ஒன்று போது எங்களை வாழ்க்கையில தோல்வி. ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுவோம், கண்ணீர் அடிப்போம், ஆனா அந்த கண்ணீருக்கு எந்த பெருமதியும் இருக்கு. அந்த நேரம் எங்களை தாய் தாப்பன மனது உடைஞ்சா அல்லாஹ் கோபப்படுகிறாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்க சம்பாதித்து விட்டோம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே அன்பான பிள்ளைகளே, எங்களை கிடைச்சிருக்கின்ற பெற்றார் பெருமதியானவர்கள், அவர்களுடைய மனதை யாரும் உடக்கிவிடக் கூடாது. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனுடைய கபருக்கு போய் சேரக்கூடிய அமல்கள்ல ஒன்றுதான் சதக்கா ஜாரியா. ஒரு மனிதன் சதக்கா கொடுத்தா அது போய் சேரும், ஒரு மனிதன் கற்றிருக்கின்ற அறிவை கற்றுக் கொடுக்கிறான் அது போய் சேரும், இன்னும் ஒரு சதக்கா தான் சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு சாலிஹான நல்ல பிள்ளைகள் வாப்பாமா கேட்கக்கூடிய துவா. இந்த துவா எங்கட வாப்பா அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க அனுப்புவோம், ஒவ்வொரு நாளும் எங்க தாய் சாப்பிட கபரு பிரகாசமாக எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா, அல்லது ஹயாத்தோடு இருக்கிறாங்களா அவங்கள உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தணும். அப்படி சந்தோஷப்படுத்தினா அது போதும் நாளைய மறுமையில் எங்களை வெற்றிக்கு. எனவே கண்ணியமான பிள்ளைகளே, கண்ணியமான மாணவ மாணவிகளே, எங்களுடைய எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக ஆக வேண்டும். நாங்கள் எப்போதும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் அல்லாஹ் எங்களோடு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொரிய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே நாம் எங்களுடைய தாயையும் தகப்பனையும் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சொல்லக்கூடிய தொழுகையை விடவும், ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மங்களை விடவும், ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்புகளை விடவும், கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை விடவும், செய்யக்கூடிய ஹஜ்ஜை விடவும், மீதானிலே கனமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது ஒரு நல்ல பண்பாடு என்ற விஷயத்தை சொல்லல்லாஹு சொன்னார். நாளைய மறுமையிலே மீதான் தராத்தை கனமாக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அது நல்ல பண்பாடு தான். எங்களோட தாய் தாப்போ நல்ல முறையில நடந்தா அது போதும் எங்களோட நாளைய மறுமையில மீதான் தராத்த நன்மையின் பக்கத்தை கனமாக்குறது, அது போதும் நாங்க சோர்க்க போறது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ்ல சொன்னார், ஒரு மனிதன் நிறைய அமல் செய்கிறான், காலில் எழும்பினா படுக்கு வரைக்கும் நிறைய அமல் செய்கிறான், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் அளவுதான் இருக்கிறது. கடைசி சந்தர்ப்பத்திலே ஒரு தவறை செய்கிறார், கண்ணியமானவர்களே, ஒரு தவறை செய்கிறார், அவருடைய முடிவு கெட்ட முடிவாகி நரகம் போகிறார். இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், நல்லமலே செய்யறதுக்கு இல்ல, பொறுக்கிறதுக்கு கூட இல்ல, நல்லமல் செய்யவே மாட்டார், அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் தான் இருக்கிறது. கடை சந்தர்ப்பத்திலே ஒரு நல்ல ஒரு செயலை செய்கிறார், அதனூடாக அவர் துவர்க்கம் நுழைந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எங்களுடைய பார்வையிலே ஒருவர் நரகவாதி என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம், ஆனால் கடைசி முடிவு நல்லதாக அவர் துவர்க்கவாதியாக போகிறார். இன்னும் ஒரு மனிதரை பார்த்து நாங்கள் முடிவெடுக்கிறோம், இவர் ஒரு சுவர்க்கவாதி என்று, ஆனால் அவர் ஒரு கெட்ட முறையிலே நல்ல நல்ல நல்லவில்லாத முறையிலே நடந்து அவர் முடிவான கெட்ட ஒரு முடிவை சந்திக்கிறார். எனவே நாங்கள் பார்க்கக்கூடிய நல்லவர் கெட்ட முடிவையும், நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கெட்டவர் நல்ல முடிவையும் அல்லாஹ்விடத்திலே சந்திக்கிறார் என்றால் ஒரு மனிதருடைய சிறிய அமல் கூட போதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வது. எனவே எங்களுடைய எந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வானோ சுவர்க்கம் செல்வதற்கு. எனவே அன்பான பிள்ளைகளே, எங்களுடைய இந்த பெற்றாருக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணிவிடையை அல்லாஹ் கபூல் செய்கின்ற ஒரு அமலாக எடுத்துக்கொண்டால் அந்த அமல் போதும் சுவர்க்கம் போவதற்கும், இந்த உலகத்திலே அடுத்தடுத்த கட்டங்களை நகர்வதற்கும், இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கும், நாளை மறுமையிலே சுவர்க்கம் கிடைப்பதற்கும் அந்த அமல் போதுமாக இருக்கும். எனவே கிடைத்திருக்கின்ற அந்த பெற்றோர்களை இப்போதும் கண்ணியப்படுத்தி அவருடைய உள்ளங்களை உடைக்காமல் நல்ல பிள்ளைகளாக சாலிஹான பிள்ளைகளாக வாழ பழகுவோம். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய தியாகம் செய்த நபி. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் மிகவும் லேசாக கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு மார்க்கம் மிகவும் இலகுவாக கிடைத்திருக்குது. ஆனால் நாங்கள் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் புரிந்த தந்தை அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்துதான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கே இரண்டு கட்சிக்காரர் வாழ்வது கஷ்டமான ஒரு காரியம். ஒரே கொள்கையை சேர்ந்த இரண்டு கருத்துடையவர்களே ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது சிரமமான காரியம். அப்படி இருக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோடு ஆதர் சிலை மணக்கம் புரியக்கூடிய அந்த தந்தையோடு என்ன செய்திருக்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார். இரண்டு சிலை வணக்கம் செய்யக்கூடியவரும் அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வதாக இருந்தால் அந்த மகன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அந்த மகனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, ஒவ்வொருடைய பெற்றோரும் தான் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வார்கள், ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படிப்பட்ட சாலியான நல்ல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உபதேசம் செய்வார்கள். அதற்கு ஒரு அழகான உதாரணமாக அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வரலாறை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், இது கால் அலி அபி, என்னுடைய தந்தையே, யா அபதி, என்னுடைய தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஊ வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, என் அருமை தந்தையே, எந்த ஒன்றையும் கேட்க இயலாத, எந்த ஒன்றையும் பார்க்க இயலாத, எந்த ஒன்றையும் தடுக்க முடியாத இந்த சிலைகளை ஏமாப்பா நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லி ஒரு மகன் வாப்பாக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். ஒரு மகன் வாப்பாக்கு உபதேசம் பண்றார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி, அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு, வாப்பா நீங்க அழிவுல இருக்கிறீங்க, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, வலாலத்துல இருக்கிறீங்க, நேரு வழிக்கு வாங்க வாப்பான்னு சொல்லிட்டு நீண்ட ஒரு உபதேசம் சுருக்கமா சொல்கிறேன். என் அருமை தந்தையே, சைத்தானா நீங்க வாங்க வானாம், இன்ன சைத்தான கானலில் ரஹ்மானி அசியா, சைத்தான் படைச்ச ரப்புக்கு விரோதியாக இருக்கிறான், மாறு செய்யக்கூடியதாக இருக்கிறான். எனவே எனது அருமை தந்தையே, நீங்க சைத்தான வணங்க வானா வாப்பான்னு ஒரு மகன் வாப்பாக்கு சொல்றார். யா அபதி இன்னி அஹா, என்னுடைய தந்தையை நான் பயப்படுறேன் வாப்பா, ஐயமஸ்க அஸாபு மினர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை வந்து பிடிச்சு கொள்ளுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன பிறக்க செஞ்ச வாப்பா இல்லையா, நீங்க நீங்க கஷ்டத்துல இருந்தா ஏன் மனமும் நோகம் இல்லையா, அதனால நீங்க இப்படி அழிவுல இருந்தா நீங்க அப்படி ஆகிட்டா, நீங்க சைத்தான வழங்கிட்டா, சைத்தான நண்பனாக நீங்க ஆயிடுவீங்க வாப்பா, அதனால நான் பயப்படுறேன் வாப்பா, நீங்க சில வணங்க வானா, அல்லாஹ்வை சுஜூது செய்யுங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற விஷயத்தை ஒரு மகன் வாப்பாக்கு சொல்ற. அந்த வாப்பா திரும்பி அந்த மகனை பார்த்து சொல்லுவார், கால அராகிபுன் அன்தன் ஆலிஹதியா இப்ராஹிம், இப்ராஹிமே என்ன சொல்றாய், இவ்வளவு காலம் நாங்க வணங்கி வந்த அந்த விக்கிரகங்கள் எல்லாம் உடைச்சி போட்டு இதெல்லாம் மானா பொய்னு சொல்றாயா சொல்லி கேட்கிறாரு. லைல்லம் தந்தஹி, இத நீ விடையில்லண்டா, லர்ஜுமன்னக, உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் சொல்ற, உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் ஒரு வாப்பா மகனை பார்த்து சொல்ற. மகன் திரும்பி என்ன செய்யற, வாப்பாக்கு ஏச இல்ல, என்ன விட்டு ஒதுங்கி போயிடு வாப்பா சொல்றாரு மகனுக்கு. கண்ணியமானவர்களே, மகன் வாப்பாக்கு அந்த சந்தர்ப்பத்திலையும் துவா செய்யறான். அந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய பெற்றோருடைய கவனத்தில் இருக்கிறார் தன்னுடைய மகன். எனவே கண்ணியமான பிள்ளைகளே, எதை சொல்லவர்கள் என்றால், நல்ல விஷயங்கள் எது நாங்கள் படித்திருக்கிறோமோ, நல்ல விஷயங்கள் எது எங்களுக்கு படுகிறதோ அதை எங்களுடைய பெற்றோருக்கும் வெற்றி வைப்போம். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்லுகின்றார்களோ அதை எங்களுடைய வாழ்வையில எழுத்து நடப்போம். எது அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விடயங்களா இருக்கிறதோ அந்த விடயத்திலே நாங்கள் சவிந்து கொள்வோம், அவருடைய மனதை உடைத்து விட வேண்டாம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த பெற்றோர் கட்டுப்பட்டு வாழ்வோம். அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தால், அவர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தால், நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான், நாளைய மறுமையில அல்லாஹ் எங்களை கௌரவிப்பான் என்பதை நாங்கள் யாரும் மறந்து விடக்கூடாது. எனவே அன்பான பிள்ளைகளே, மீண்டும் மீண்டும் மீட்டி மீட்டி சொல்கின்றேன், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தாய் தாப்பன், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெற்றோர் மிக மிக மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டால் எங்களுக்கு இந்த உலகத்திலே இன்னொரு தாய் இன்னொரு தகப்பன் எடுக்க முடியாது. எனவே கிடைத்திருக்கின்ற அவர்களை பாக்கியமாக கருதுங்கள், அவர்களை சுமையாக கருதாதீர்கள். அவர்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களை கௌரவிப்பான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இந்த பெற்றோருடைய சந்தோஷம் இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்களை கோபிக்க வைத்து விட்டால், உங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தை உடைத்து விட்டால், அது அல்லாஹ்வை கோபிக்க வைத்ததற்கு சமனாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பெற்றோர்களை சுமையாக அல்லாமல் பாக்கியமாக கருதி அவர்களுடாக மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா முஸ்லீம் உம்மத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பிலே நல்ல ரிசல்ட்டை அனைவருக்கும் தந்துடுவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆக்ர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.